உண்மையை கொண்டே வாழ வேண்டும், சத்தியத்துடனும் வாழ வேண்டும். நம் ஒவ்வொருவருடைய மனதிலும் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. பொய்யை கொண்டு வாழ்வதும் அசத்தியத்தை கொண்டு நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதும் நாம் விரும்பக்கூடியதாக இல்லை. நாம் விரும்பக்கூடியதாக இல்லை. பொய்யை கொண்டு வாழ்வதும் அசத்தியத்தை கொண்டு வாழ்வதும் நாம் விரும்பக்கூடியதாக இல்லை. ஆனால் சத்தியத்தையும் உண்மையையும் கொண்டு வாழும் பொழுதெல்லாம் நிச்சயமாக எனக்கு மனதிற்கு அமைதியும் ஒரு சுகமும் நிச்சயமாக நமக்கு அதனை அனுபவிக்கக்கூடிய அந்த மனதையும் இறைவன் அமைத்திருக்கின்றான். சில உண்மைகளை நாம் பார்க்கிறோம். உணவை உட்கொள்கின்றோம், அந்த உணவில் சக்தி இருக்கிறது என்று எண்ணுகின்றிருக்கிறோம். அதில் உயிரோட்டமும் இருக்கின்றது. சக்தியை உருவாக்குவதும் உயிரோட்டத்தை அமைப்பதும் சக்தியினுடைய இன்னொரு வடிவம் உயிரோட்டம். சுற்றிலும் சக்தி இருக்கின்றது, அந்த சக்தியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு மாற்றமான உயிரோட்டம் ஒரு உருவத்தை அமைக்கின்றது. சுத்தியும் சக்தி இருக்கின்றது, அதிலிருந்து மாற்றமாகக்கூடிய இன்னொரு உயிரானது கொசுவை படைக்கிறது. அந்த உயிரோட்டம் ஒவ்வொரு சக்தியிலிருந்தும் பிரிந்து அதனதன் உருவத்தின் தன்மையை அடைகிறது. ஒரு பள்ளி, ஒரு கரப்பான், ஒரு கொசு, ஒரு வைரஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய சக்தி திருச்சியிலிருந்து ஒவ்வொன்றுக்கும் தேவையான அந்த உருவ அமைப்பை கொடுக்கக்கூடியது உயிரோட்டம். நாம் உயிரோட்டத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னிடம் என்னுடைய வாழ்க்கைக்குரிய அவ்வளவு அடிப்படை தேவைகளும் சூழ்ந்திருக்கின்றன. காற்று, தண்ணீர், உணவு, இந்த மூன்றும் சூழ்ந்திருக்கின்றன. காற்றை நாம் சுவாசிக்கின்றோம், அதில் உயிர் சக்தி, எனக்குரிய உயிர் சக்தி இருக்கின்றது, அதனை நான் சுவாசிக்கின்றேன். காற்றை உள்ளே எடுத்து காற்றை வெளியே விடுகின்றேன். நான் காற்றை சுவாசித்து பின்னர் கெட்டவற்றை வெளியேற்றுகின்றேன். எவ்வளவு நான் உபயோகப்படுத்திக் கொண்ட காற்றிலிருந்து மீதமானதை நான் வெளியாக்குகின்றேன். அந்த காற்று அதே கொள்ளளவு வெளியேற வேண்டும், உள்ளுக்குள் தங்கக்கூடாது. அதிலுள்ள உயிர் சக்தியானது கிரகிக்கப்பட வேண்டும். அங்கு என்னுடைய வாழ்க்கை அமைகிறது. சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சக்தி திரட்சியிலிருந்து எனக்கு உரிய சக்தியை மட்டும் நான் கிரகிக்க வேண்டும். அது உயிர் சக்தியாக இருக்கின்றது. அந்த உயிர் சக்தி தான் என்னுடைய உடலமைப்பும், அந்த உயிர் சக்தியிலிருந்து தான் என்னுடைய வாழ்க்கையும் அமைய இருக்கின்றது. என்னுடைய சுகமும் அதில் தான், என்னுடைய நோய்களும் அதில் தான். தெளிவாக இதனை நாம் முதலில் உணர வேண்டும். காற்றை சுவாசிக்கின்றேன், மீன் குஞ்சுகளும் காற்றை சுவாசிக்கின்றன, தண்ணீரிலிருந்து தவளைகளும் சுவாசிக்கின்றன, மற்ற உயிரினங்களும் சுவாசிக்கின்றன. அவற்றுக்குரிய உயிர் சக்தியை கிரகிக்கின்றன. நாம் அந்த உயிர் சக்தியை கிரகிக்க முடியாது. என்னுடைய உயிர் சக்தியானது வேறு, அதில் அந்த காற்றில் அமைந்திருக்கின்றது. அந்த உயிர் சக்தியானது, உயிர் சக்தி உருவத்தை அமைப்பதாக இருக்கின்றது, உருவத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது, உடல் உறுப்புகளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. காற்று முக்கியமா, உயிர் சக்தி முக்கியமா என்று கேட்கும் பொழுது, உண்மையை கொண்டு நாம் வாழ வேண்டும், சத்தியத்தை கொண்டு வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த சுகமும் அடங்கியிருக்கின்றது. நான் பிறந்த நாளிலிருந்து இறக்கும் வரையில் எனக்குரிய அந்த சக்தியை இருக்கக்கூடிய அந்த உள்ளம் எனக்கு அவசியம், அந்த நெஞ்சம் எனக்கு அவசியம், அந்த நுரையீரல்களில் அந்த உயிரோட்டத்தை கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்க வேண்டும். நான் வாழ விரும்புகின்றேன் என்று கூறும் பொழுது சுகமாக வாழ விரும்புகின்றேன், கஷ்டங்களில் வாழ விரும்புகின்றேன் என்று சொல்வதில்லை. நம்முடைய நெஞ்சத்தில் அது அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு செல் அணுவிலும் அந்த தேவை அமைந்திருக்கின்றது. நான் உயிரோட்டத்துடன் வாழ வேண்டும், சுகமாக வாழ வேண்டும், உயிரோட்டத்திற்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. என்னுடைய உயிர்தான் என்னுடைய உடல் அமைப்புக்கு என்பதை ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். அந்த உயிர் உயிரானது சக்தி திரட்சியாக சுழ்ந்திருக்கின்றது. அதிலிருந்து கிரகிக்கக்கூடிய சக்தியானது எனக்கு தேவை என்பதை நான் அறிகின்றேன். அப்படியானால் என்னுடைய நெஞ்சங்களில், நுரையீரல்களில் சுவாசத்தின் போது என் தேவைக்குரிய அந்த சக்தியை கிரகிக்கூடியதாக இருக்கின்றது. என் முகமலர்ச்சி ஒரு உருவம், என் கண்களினுடைய பளிச்சிடக்கூடிய அந்த தன்மை ஒரு உருவம், என்னுடைய முகபாவங்களில் தெரியக்கூடிய அந்த செழுமை ஒரு உருவம் மாற்றி அமைக்கப்படுகின்றது. நான் சுகத்தில் வாழ வேண்டும், அசௌகரியத்திலும் சுகவினத்திலும் வாழக்கூடாது என்று நான் எண்ணுகின்றேன், நீங்களும் எண்ணுகின்றீர்கள், ஒவ்வொருவரும் எண்ணுகின்றீர்கள். அவ்வாறெனில் அந்த காற்றானது எனக்குள் சுவாசிக்கப்படும் பொழுது என்னுடைய நுரையீரல்கள் அந்த நெஞ்சங்கள் இருக்கக்கூடிய தேவையானது அந்த தேவைக்குரிய உயிர் சக்தி எடுக்கின்றது. உருவத்தை உயிர் படைக்கிறது என்றால் ஒவ்வொரு அணுவும் அதன் அதன் உயிர் சக்தியை பெற வேண்டும் என்றால் அந்த உயிர் சக்தியை கிரகிக்கக்கூடிய தன்மை அதற்கு வேண்டும். எனக்கு உணவு இருக்கிறது, அதை நான் சாப்பிட வேண்டும் என்றால் அந்த வயிற்றுக்கு அந்த உணவை கிரகிக்கக்கூடிய பசி வேண்டும். குறிப்பிட்ட உணவு கீரையையும் புற்புண்டுகளையும் நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்க முடியாது. ஆடு மாடுகளை போன்று என்ன தேவையோ அதை கிரகிக்கக்கூடிய அந்த பசியும் அந்த ருசியும் எனக்கு அவசியம், கிரகிக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றது. அந்த நாக்கையும் அந்த வயிற்றையும் பாதுகாத்துக் கொள்ள. உதாரணம், நீங்கள் உங்களுடைய உருவத்தினுடைய அமைப்பை பாதுகாக்க வேண்டுமென்றால் அந்த உருவத்தினுடைய ஒவ்வொரு அணுவின் அமைப்பிலும் அதற்கான உயிர் சக்தியை கிரகிக்கக்கூடிய அந்த ஆற்றல் வேண்டுமென்றால் நான் சாப்பிட வேண்டும் என்ற தேவை எனக்கு இருக்கின்றது, அதனை மேற்கொள்ள வேண்டும். ருசியான உணவை சாப்பிட வேண்டும், அதனை மேற்கொள்ள வேண்டும். பசித்தால் மட்டும்தான் உணவு எனக்கு ஜீரணமாகும் என்ற அந்த சத்தியம், பசிக்கும் பொழுது என் வயிறு உணவில் உள்ள உயிர் சக்தியை கிரகிக்கூடிய தன்மை இருக்கின்றது, நாக்கிலும் அதனுடைய ருசியை உணரக்கூடிய தன்மை இருக்கின்றது. என்னுடைய நாக்குக்கு உயிரோட்டம் ருசியாகும், என்னுடைய பசிக்கு கொள்ளளவு. அந்த பசியும் ருசியும் இல்லாமல் உங்களால் உட்கொள்ள முடியாது. ருசியை நீங்கள் உணர வேண்டுமென்றால் மூக்கில் உங்களுடைய சுவாசம் நன்றாக இருக்க வேண்டும். சுவாசம் அடைபட்டுவிட்டால் ருசி தெரியாது. இவையெல்லாம் சத்தியத்தின் அடிப்படை. இப்போ உங்களுடைய வயிற்றுக்கு மூக்குக்கும் கண்களுடைய பார்வைக்கும் அழகாக இருக்க வேண்டும். தொட்டு பார்ப்பதற்கும் அது கெட்டுவிட்டதோ என்ற அளவுக்கு உணரக்கூடிய அந்த தன்மை இருக்கக்கூடாது. நாக்கின் ருசியும் வேண்டும், வயிற்றின் பசியும் வேண்டும். இவ்வளவும் இணைந்தால் மட்டும்தான் உயிர் சக்தி கிரகிக்கப்பட முடியும் உங்களுடைய உணவிலிருந்து. இப்பொழுது கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட், எனக்கு வயிற்றை பற்றி தெரியும், குடல் இயக்கத்தை பற்றி தெரியும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நாக்கை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும், பசி உணர்வை ஊட்டுவதற்காக வேண்டி மூக்கை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும், சுவாசத்தில் தடை ஏற்படக்கூடாது, தொடு உணர்விலும் தூய்மையான உணவா என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். இந்த நாக்கு மூக்கு கண்கள் தொடு உணர்வு வயிறு இவை அனைத்தும் இயங்க வேண்டும். அப்படி தெரிந்திருந்தால் உங்களுக்கு பசியை பற்றியோ வயிற்றை பற்றியோ உணவை பற்றியோ தெரியும் என்பது அர்த்தம். பெருமனே எனக்கு இந்த வயிற்றை பற்றி தெரியும், அவ்வளவுதான், நான் குடல் ஸ்பெஷலிஸ்ட் என்று கூறும் பொழுது அந்த வயிற்றை வெட்டி எடுப்பதை தவிர வேறு வழி கிடையாது. உணவுக்கு பதிலாக மருந்துகளை செலுத்துவதை தவிர வேறு வழி கிடையாது. இவ்விதமாக மனிதர்கள் கூக்குரல் இடுகின்றார்கள், அதனை நாம் கேட்கின்றோம். ஊர் மக்கள் அவ்வளவு பேரும் கேட்கின்றிருப்பதன் காரணமாக நானும் அவர்கள் பக்கம் திரும்புகின்றேன் என்று இருக்கும் பொழுது நான் பாதை மாறிவிட்டேன். என்னுடைய உள்ளத்தின் பாதையை விட்டும் புறப்பார்வையின் பக்கம் நான் தொலைந்து விட்டேன். பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றுகின்றார்கள் என்பதன் காரணமாக நானும் அதனை பின்பற்றுகின்றேன். எனக்கு உயிரோட்டமும் இல்லை. உயிரோட்டத்தை கொண்டு உருவமாக அமைக்கக்கூடிய ஒவ்வொரு செல் அணுவும் பாதிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு உறுப்பும் அதனுடைய தன்மையிலிருந்து பிரிந்துவிடுகின்றது. அது தன்னுடைய தன்மையை உயிர்த்தன்மை இழந்து தன்னுடைய அமைப்பின் தன்மையை இழந்து கெட ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது வயிற்றுக்கு அல்சர் வந்துவிட்டது. இனி கெட்ட சக்திகளை நான் அதிகமாக உட்கொள்ள ஆரம்பிக்கின்றேன் மருந்துகள் மூலமாக. உங்கள் வயிறுகளுக்கு உணவு தேவை என்று இருக்கும் பொழுது நான் மருந்துகளை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றேன், அது எனக்கு நன்மை என்று. என்னுடைய குணம் கெட்டுவிட்டது, நற்குணம் கெட்டுவிட்டது. குணம் என்பது நன்மையை பிரித்து நன்மையை நான் உபயோகப்படுத்திக் கொள்ளவும் தீமையை என்னை விட்டு நீக்கிக் கொள்ளவும் அந்த குணம் பயன்படுகின்றது. நீங்கள் குணமடைய வேண்டும், நலன் அடைய வேண்டும், குண நலன் அடைய வேண்டும் என்று கூறுவதே தவிர நீங்கள் சுகமடையுங்கள் என்று கூறுவது தவறானது. அந்த குணத்தின் காரணமாக நான் நன்மையை மட்டும், என்னுடைய உயிரோட்டத்திற்கு எது தேவையோ அது நன்மை, என் உயிரோட்டத்திற்கு எது பாதகமானதோ அது விஷத்தன்மை வாய்ந்தது. மருந்துகள் உணவு இந்த இரண்டில் உங்களுக்கு உயிரோட்டம் என்ற ஒன்றை அமைத்து வைத்திருப்பது இறைவனால். உணவிலா மருந்திலா என்று கேட்டால் உணவு என்று யாருக்கும் தெரியும். சத்தியம் தெரியும், உண்மையும் தெரியும். ஆனால் நாம் தீயவற்றை கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம், அதில் சுகம் இருக்கிறது என்று கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய பொருள் உணர்வுக்கு மாற்றமாக எதனை இறைவன் அமைத்தானோ அந்த இயற்கையினுடைய அமைப்பிலிருந்து நாம் மாறினோம், மனிதர்களை பின்பற்றினோம். இறைவன் அறிவித்திருக்கக்கூடிய அந்த உள் உணர்வை பின்பற்றவில்லை, கூக்குரல்களை பின்பற்றினோம். உண்மையில் வாழ வேண்டும். அந்த உண்மை என்பது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. புத்தகத்திலிருந்து படிப்பது உண்மை அல்ல, உண்மைக்கு விரோதமானது. உள்ளத்திலிருந்து படிப்பது சத்தியம், புத்தகத்திற்கு நேர் அழகான விரோதமான மேன்மையை கொடுக்கக்கூடிய மாபெரும் சக்தி உங்களுக்கு உணர்வாக அமைக்கப்பட்டிருக்கின்றது உங்களுடைய மனதில். நீங்கள் அதனை மேற்கொள்ள வேண்டும். எது தேவை, எது சத்தியம், எது அழகு, உண்மை எது, இவ்வளவு தெரிந்தால் போதும். அதனை நீங்கள் பின்பற்றுங்கள், உங்களுக்கு எந்த விதமான கேடும் கிடையாது. எனவே என்னுடைய உணர்வின் காரணமாக ஒவ்வொரு செல் அணுவிலும், ஒவ்வொரு உறுப்பிலும், அந்த உறுப்பின் ஒவ்வொரு செல்லிலும் இந்த உணர்வானது இருக்கின்றது. நன்மை வேண்டும். இப்பொழுதுதான் அந்த உயிர் சக்தியை தனக்கு தேவையான உருவமைப்பையும் அதனுடைய திறனையும் கிடைக்கக்கூடிய சக்தியை வெளியிலிருந்து காற்றிலிருந்து இந்த நுரையீரல் உடல் பூராவுக்கும் சேர்த்து சுவாசிக்கிறோம். அதன் அதன் உறுப்புகளையும் உறுப்புகளின் அணுக்களின் தன்மையையும் அது பாதுகாக்கின்றது. நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்காக வேண்டி உங்களுடைய உயிரோட்டம் பாதுகாக்கப்பட வேண்டி உங்களுக்குரிய உயிரை நீங்கள் இந்த காற்றிலிருந்து பெற வேண்டும் என்றால் உள் உணர்வில் உங்களுடைய தேவையை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சுகம் என்ற ஒன்று எனக்கு வேண்டும். அந்த சுகம் வேண்டும் என்றால் சத்தியத்தையும் உண்மையையும் கடைபிடிக்க வேண்டும். இங்கு எது அழகானதோ அது உண்மையானதாகவும் சத்தியமாகவும் இருக்கிறதா என்பதை உங்களுடைய உயிரோட்டம் நிச்சயமாக உண்மையானால் சத்தியமானால் விரும்புகிறானால் அந்த உண்மையும் சத்தியத்தையும் சுகத்தையும் அது இந்த காற்றில் எவ்வளவு மாசுகள் இருந்தாலும் சரி அவை எல்லாவற்றையும் நீக்குவதுதான் நான் வெளிவிடக்கூடிய மூச்சு. உள்ளே மூச்சு எடுக்கும் பொழுது உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். என்னுடைய நன்மையையும் என்னுடைய சுகத்தையும் நான் அறிந்தவனாக இருக்க வேண்டும். அது எனக்கு வேண்டும் என்று நான் விரும்ப வேண்டும். அந்த விருப்பத்தின் மீது என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை வாழ்நாள் முழுமைக்கும் சுகமாக இருக்கும். உங்களுடைய உள் உணர்வு இறைவன் உங்களுக்காக கற்பித்த அந்த உள் உணர்வை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உணவு மருந்து இந்த இரண்டில் எது உங்களுக்கு நன்மையானது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். பெரிய அறிவு கிடையாது, படிப்பு கிடையாது. படித்தால் தொலைந்தோம். படிக்காவிட்டால், புத்தகத்தை படிக்காவிட்டால், இந்த புத்தகத்திலிருந்து திறந்து நான் பார்க்கும் பொழுது உணவு எனக்கு ஆகமானது, மருந்துகள் எனக்கு விஷத்தன்மை கொண்டது என்பது புரியும். ஆனாலும் உணவை நாம் பத்தியமிட்டோம், மருந்துகளை ஏற்றுக்கொண்டோம். இப்பொழுது என்னுடைய உணர்வு எப்படி இருக்கிறது என்றால் மருந்து கெட்டது என்று தெரிந்திருந்தும் விஷம் என்று தெரிந்திருந்தும் அதனை நான் ஏற்றுக்கொண்டேன், இதுதான் சுகம் என்று. இப்பொழுது நாம் இறை உணர்வுக்கு விரோதியாக மாறுகின்றோம். இனி இறைவனிடம் பிரார்த்தனை ஒரு கேடா என்பதுதான் எனக்குள்ள கேள்வி. தெளிவாக தெரியும் மருந்து விஷம் என்பது, உணவு உங்களுக்கு சுகம் என்பது. இதை இறைவன் அறிவித்திருக்கின்றான். உங்களுக்கான சுகம் உங்களுடைய உயிரோட்டத்தில் கலக்க வேண்டும் என்றால் அது உயிரோட்டத்தை கிரகிக்க வேண்டும். நான் இப்பொழுது தீமையை எனக்கு சுகம் என்று எண்ணிக்கொண்டேன். நீங்கள் எண்ணிக்கொள்வதன் காரணமாக எனக்கு சுகம் இல்லை. அந்த தீமையானது, விஷமானது, மருந்தானது, இது சுகம் இருக்கிறது என்று நீங்கள் எவ்வளவுதான் கற்பித்தாலும் சரி அந்த விஷத்தன்மை உங்களுடைய உடல் அணுக்களில் பரவிவிட்டது. இனி அந்த விஷத்தன்மையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி இந்த மூச்சுக்காற்றில் விஷத்தை மட்டும் கிரகிக்கின்றது உங்களுக்கு விரோதமாக. அங்கு மூச்சு சுவாசம் தடைபடுகின்றது, சளி ஏற்படுகின்றது, மூக்கடைப்பு ஏற்படுகின்றது, தும்மல் ஏற்படுகின்றது, சுவாசம் தடைபடுகின்றது, ஆஸ்துமா ஏற்படுகின்றது, நுரையீரல் சளி கட்டுகின்றது, நுரையீரல் கெட்டு, நுரையீரல் கேன்சர், நுரையீரல் செயலிழப்புகள், ஒவ்வொருவருக்கும் அதிலிருந்து பாதிக்கப்படுகின்றது. உங்களுடைய குடலும் சரி, உங்களுடைய கல்லீரலும் சரி, உங்களுடைய சிறுநீரகங்களும் சரி, உங்களுடைய இதயமும் சரி, எதுவாக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டுவிட்டது. உண்மையை கொண்டு நீங்கள் வாழ வேண்டும். மனிதர்களுடைய அறிவை நம்புகிறானால் உங்களுடைய இறை உணர்வை விட்டுவிட்டுத்தான் மறுத்துத்தான் மனிதர்களுடைய போக்கை நான் மேற்கொள்ள வேண்டும். நாம் நிராகரிப்பவர்களாக ஆகிவிட்டோம். இறை உணர்விலிருந்து அவன் எனக்காக அளித்திருக்கக்கூடிய அந்த ஒரு சுகத்தை என் அனுமதியை கொண்டு நீங்கள் பெற வேண்டும் என்றால் நன்மையை நீங்கள் விரும்புங்கள். என்னுடைய துணை உங்களுக்கு இருக்கிறது. இது இறைவனுடைய ஆற்றல். அந்த ஆற்றலிலிருந்து நாம் வாழ்கின்றோம். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது மனதுக்கு ஒரு சீரிய வழியாகத்தான் தெரிகின்றது. இதை நாம் பின்பற்றினால் என்ன நன்மையாகத்தான் இருக்கின்றது, நாம் ஏன் கற்றுவிட்டோம், இதனை கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வெல்லாம் அங்கு உருவாக வேண்டும். இந்த உணர்வு உருவாகி கொண்டிருக்கும் பொழுது மருந்துகளை விஷத்தன்மை நீங்கி சத்தியம் அதைவிட அதிகமான ஆற்றல் கொண்டிருப்பதன் காரணமாக அது உங்களுடைய நெஞ்சங்களில் நிரம்புகின்றது. இப்பொழுது நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிற இந்த காற்றிலிருந்து உயிர்த்தன்மை கிடைக்கப்படுகின்றது, விஷத்தன்மை இல்லை. எனவே எனக்கு மனதுக்கு அமைதியாக இருக்கின்றது, நன்மையாக இருக்கின்றது, என்னுடைய உடல் உபாதைகள் சற்று குறைந்திருக்கின்றன, எனக்கு லேசாக இருக்கின்றது. இது மாயை இல்லை, சத்தியத்தை கொண்டு நீங்கள் அறிய வேண்டிய மாபெரும் ஞானங்கள் இறைவனுடைய ஆற்றலில் உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. எண்ணத்தை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். மனிதனுடைய அறிவு கரிசடை சாக்கடை, அவனுடைய புத்தகம் ஒரு விளக்கமாற்றுக்கும் செருப்புக்கும் இணையானது என்பதை அறியுங்கள். உங்களுடைய படிப்பு என்ற அந்த கேடை நீக்கிக் கொண்டு, ஷைத்தான்களுடைய அறிவை நீக்கிக் கொண்டு இறைவனுடைய பாதையின் பக்கம் திரும்புங்கள். என்ன வேண்டும் என்று அங்கே இருக்கிறது, எது சத்தியம் எது தவறு என்பது அங்கே இருக்கின்றது. யார் உண்மையின் பக்கமும் சத்தியத்தின் பக்கமும் நினைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் மிக நெருக்கமாக இருக்கின்றான், அவர்களுக்கு இன்னும் அதிகமாகவே புகட்டுகின்றான் தன் புறமிருந்து. இந்த உண்மையை நீங்கள் விளக்கிக் கொள்ளுங்கள். நான் பேசுவது உங்களுடைய காதுகளில் ஒலிக்கிறது, இந்த இரண்டுக்கும் இடையே காற்று இதனை உங்களுக்கு எட்டி வைக்கிறது. இந்த காற்றின் மூலமாக உங்களுடைய காதுகளில் ஒலிக்கிறது. இங்கு ஒலிக்கக்கூடாது, அது மூச்சுக்காற்றாக என்ற நெஞ்சங்களில் இறங்க வேண்டும், சுவாச காற்றாக என்ற நெஞ்சங்களில் இறங்க வேண்டும். நான் கிரகிக்க வேண்டும், சொல்வது சரியா தவறா என்று நான் பார்க்க ஆரம்பிக்கின்றேன். ஒவ்வொருவரும் இவ்விதமாகவே நன்மையா உண்மையா தீமைதானா சத்தியம் எதுவும் கலந்திருக்கின்றதா, அதில் போலித்தனம் இருக்கின்றதா, உண்மைதான் இருக்கின்றதா என்பதை நீங்கள் சிந்திக்கும் பொழுது உங்களுடைய நெஞ்சத்தில் எது சத்தியமாக இருக்கின்றதோ அது வாக்காக வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளும் இறை வாக்கு. காற்று அலைகள் மூலமாக என்னுடைய பேச்சினுடைய சப்தம் உங்கள் காதுகள் இருக்கிறது என்றால், இந்த காற்று சுவாசத்திற்குரியதா காதுகளுக்குரியதா என்று கேட்டால் உங்களுடைய பதில் உண்மையின் பக்கம் வருகின்றோம். காற்றானது சுவாசத்திற்குரியதா காதுகளுக்குரியதா என்று கேட்கும் பொழுது சுவாசத்திற்குரியது. அப்படி என்றால் இந்த செய்திகளை நான் சுவாசிக்கின்றேன். உணர்வு சுவாசிக்கவில்லை காதுகளில் எந்த விதமான நன்மையும் கிடையாது. நான் ஒரு மியூசிக் கேட்கிற மாதிரி செய்திகள் கிடையாது, ஒரு ட்ரம் சத்தம் கேட்கிற மாதிரி செய்தி கிடையாது, ஒரு சத்தம் இறைச்சல் அதற்கு பதில் கிடையாது. அதனுடைய தேவைகளில் நான் இல்லை, அது எந்த செய்தியும் எனக்கு அறிவிப்பதாக இல்லை. ஆனால் இந்த சத்தத்தை நான் உணரும் பொழுது நன்மையா தீமையா என்று இங்கு சான்றிதழ்த்தி பார்க்கின்றேன், காதுகளில் இல்லை. என் நெஞ்சத்தில் நான் சிந்தித்து பார்க்கின்றேன், அழகான செய்தியாக இருக்கின்றது. இதுவரையில் எனக்கு கொட்டி போய் கிடந்த அந்த நெஞ்சங்கள் அவ்வளவு விரிவாக ஆரம்பிக்கின்றன ஒரு சத்தியத்தை விளங்கும் பொழுது. விளங்கும் இருதயம் வேண்டும், விளங்கும் நெஞ்சம் வேண்டும், விளங்கக்கூடிய அந்த சுவாசம் வேண்டுமென்றால் காற்றில் வரக்கூடிய செய்திகள் நெஞ்சங்களில் பரவட்டும், இங்கு ஒலிக்கக்கூடாது. நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் சரி, அது உங்களுடைய நெஞ்சங்களில் பரவும். ஏனென்றால் உங்களுடைய உயிர் மூச்சானது எதற்காக இங்கு வந்திருக்கிறது என்றால், சத்தியத்தை விளங்கிக் கொண்டு என்னை தீமைகளிலிருந்தும் நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி, எந்த உண்மையை என் நிறைவில் அமைத்தானோ சுகமாக வாடுங்கள் என்று அந்த ஒரு செய்தியை கேட்பதற்காக வந்திருக்கின்றேன். நீங்கள் தூங்கும் பொழுது காதுகள் மந்தமாகிவிட்டன, ஆனால் உங்களுடைய சுவாசங்கள் இறந்து கொண்டிருக்கின்றன. அங்கு அது இறங்கிக் கொண்டிருக்கின்றது, அது ஏற்கனவே கிரகித்துக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொன்றையும். அந்த உணர்வின் காரணமாக நீங்கள் வந்துவிட்டதன் காரணமாக சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும் இருக்கட்டும். குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கின்றன, அவை கேட்கவில்லை. ஆனால் அவற்றுக்கு இந்த மனிதர்களுடைய படிப்பறிவு இன்னும் கொடுக்கப்படவில்லை, தூய்மையாக இருக்கின்றது. எனவே அவர்கள் விளையாடி கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு அந்த உள்மூச்சின் காரணமாக நெஞ்சத்தில் இறங்கும், அவர்களுக்கு அந்த குணம் பண்படையும், பண்பட ஆரம்பிக்கும். தூங்குவதன் காரணமாக அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்க நினைக்க வேண்டாம், அவ்வளவும் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் உள்ளத்தில் பாதிக்கப்படவில்லை, அவர்களுடைய நல்லறிவானது கெடுக்கப்படவில்லை படிப்பின் காரணமாக. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது இறைவன் அருளை கொண்டு. எனவே இந்த செய்தியானது இன்னும் அவர்களுக்கு அதிகமாக நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், அவர்களுடைய உண்மையை அவர்கள் விளங்க செய்வதாக இருக்கும். அந்த குழந்தைகள் ஓடியாடி விளையாடவில்லை, அவர்கள் தங்களுடைய நெஞ்சங்களில் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவையும் அவர்கள் கிரகித்துக் கொண்டிருக்கின்றார்கள், சுவாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதனை நீங்கள் அறிய வேண்டும். இந்த உண்மையை காதுகளில் அதிகமாக கேட்காதீர்கள், உள்ளங்களில் இறங்க வேண்டும் ஒவ்வொரு நற்செய்தியும். உண்மையை கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புங்கள். இறைவனுடைய உதவியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். காற்றை சுவாசிக்கின்றோம், அந்த காற்றை வெளியிட்டுகின்றோம், அவ்வளவும். காற்று முக்கியமல்ல, அதற்குரிய உயிர் சக்தி முக்கியம். அந்த உயிர் சக்தி நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய கருவறையில், உங்களுடைய தாய்மார்களின் கர்ப்பப்பைகளில் நீங்கள் வளர்ந்து வரும்பொழுது அங்கு காற்று கிடையாது, தண்ணீர் கிடையாது, உணவு கிடையாது, வெளிச்சம் கிடையாது. காரிருள்களில் நீங்கள் வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் வளர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். காற்றின் மூலமாக நீங்கள் வளரவில்லை, இறைவனுடைய ஆற்றலின் மூலமாக. அந்த தாயும் சரி, கர்ப்பத்தை 5 மாதம் சுமக்கும் பொழுது அழகான வணக்கம் பெறுகிறது. குழந்தையின் புதிய உயர்த்தத்தின் காரணமாக, அது சாப்பிடக்கூடிய உணவின் காரணமாக இல்லை. அதுக்கு அதிகமாக உணவை கொடு என்று கொடுப்பேன், நீங்கள் கண்டதையெல்லாம் கொடுப்பீர்கள். பசிக்கும் பொழுது உணவு உட்கொள்ளட்டும். அவர்களுடைய உணவுக்கும் குழந்தையுடைய உணவுக்கும் சம்பந்தமே கிடையாது. மாறாக குழந்தையுடைய உயிரோட்டத்தின் காரணமாக அந்த தாய் வணக்கம் பெறுகிறது. தவிர தாயுடைய உணவின் காரணமாக குழந்தை வளரவில்லை. அந்த குழந்தைக்கு தாயுடைய உணவு கிடையாது, தாயுடைய இரத்தம் வேறு, குழந்தையுடைய இரத்தமும் வேறு. உண்மையின் பக்கம் திரும்புங்கள். இதெல்லாம் டாக்டர்களுக்கு தெரியாது. மெட்டர்னிட்டி டாக்டர், டிப்ளமா இன் ஆப்டிடியூஷன் கைனகாலஜி, எம்டி டிஜிஓ, ஒரு மன்னங்கட்டையும் தெரியாது. அந்த குழந்தைக்கு தேவையா என்ன, என்ன தேவை, எப்படி தேவை, அந்த குழந்தை நன்றபடியாக வளர்ந்து வருகின்றதா, அது சுகப்பிரசவம் ஆகுமா, எதுவுமே தெரியாது. நீங்கள் பிரசவம் பார்க்க கூடாது, நாங்கள் தான் பார்க்க வேண்டும், எங்கள் தான் பார்க்க முடியும் என்றெல்லாம் கூறக்கூடிய அந்த காலம் சென்று விட்டது. ஒவ்வொருவருடைய வீட்டிலும் சுகப்பிரசவம் நடந்து கொண்டிருக்கின்றது. பிரசவம் பார்க்க சொல்லுங்கள். எங்கு? ஆஸ்பத்திரிக்கு. பிரசவம் பார்க்க வேண்டும், செய்ய வேண்டாம், பிரசவம் நிகழும். பிரசவம் பாருங்கள், பிரசவத்தை ஏற்படுத்தாதீர்கள், பிரசவத்தை செய்யாதீர்கள், பிரசவம் பாருங்கள். இறைவனுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு சத்தியமானது என்று பாருங்கள். பிரசவத்தை பார்க்கணுமா செய்யணுமா பாருங்கள், அது நிகழும். அந்த பிரசவம் நிகழ்ந்து அந்த குழந்தை வெளிவருவதற்கு அந்த குழந்தைக்கு அறிவு வேண்டும், நல்லறிவு வேண்டும். அவ்வளவு ஆற்றல் மிக்கது, ஒழுங்காக திரும்ப வேண்டும். கைகால்களை அது அசைக்கவில்லை. கர்ப்பப்பைகள் அந்த கைகால்களை அசைத்துக் கொண்டிருக்கின்றன. அதனுடைய இயக்கத்தின் காரணமாக உள்ளுக்குள் இருக்கக்கூடியது முழுமையான சக்தி. அது வெளியே வந்ததும் இந்த காற்று தொடர்ந்து முதல் உயிர் சக்தியை கிரகிக்கும் பொழுது அகிலங்க இருக்கக்கூடிய அவ்வளவு உயிர் சக்தியும் சேர்த்து ஒரு ஒட்டுமொத்தமாக கிரகிக்கின்றது. சித்த உடல் உயிர் பெறுகின்றது. செத்து கிடந்த உடல் அதுவரை உயிர் பெற ஆரம்பிக்கின்றது. ஒரு மூச்சு அகிலங்களே சக்தி சேர்க்கையை ஈர்க்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தியை கொண்டு அந்த நெஞ்சங்களை இறைவன் படைத்திருக்கின்றான். நீங்கள் உருவாவதற்கு முன்பாக, வெளிவருவதற்கு முன்பாக உங்களுடைய நெஞ்சங்களானது கல்லை போன்றிருக்கும். இந்த 2 நுரையீரல்களும் நீங்கள் இப்போது பார்க்கின்ற பஞ்சு மாதிரி அப்படி இருக்காது, பாதாங்கற்களை போன்று இருக்கும். ஆனால் அந்த ஒரு மூச்சில் இறைவன் வைத்திருக்கக்கூடிய உயிர் சக்தியின் காரணமாக அந்த நெஞ்சம் இறைக்கும் பொழுது அவ்வளவு மலை போன்று எழுகியிருக்கக்கூடிய அந்த 2 நெஞ்சங்களும் 2 நுரையீரல்களும் பஞ்சை போன்று அது உங்களை தூக்கி நிறுத்த வைக்கின்றது. அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி இந்த நெஞ்சத்தில் இருக்கிறது. இந்த உயிர் சக்தியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்ப்பப்பையில் இருக்கும் வரையில் நீங்கள் செத்த பிணங்கள். வெளியே வந்த பிறகு அதற்கு இறைவன் உயிரூட்டுகின்றான். அதற்கு முன்பாக உயிரை கிடைக்கக்கூடிய சக்தியும், அதற்கு முன்பாக காற்றையும் படைத்தான். அகிலங்களின் ஒட்டுமொத்த சேர்க்கையை கொண்டு நான் உயிர் தருகின்றேன். உள்ளே கை மடங்கி நீட்டிக் கொண்டிருக்கின்றது, கால் மடங்கி நீட்டிக் கொண்டிருக்கின்றது. அது குழந்தை கை கால்களை நீட்டவில்லை, கர்ப்பப்பையின் இயக்கத்தின் காரணமாக நீட்டி மடக்கப்படுகின்றது. அதில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி வேண்டுமென்றால் அந்த கர்ப்பப்பை ஒரு தனி உலகம். எப்படி வானங்களும் பூமியும் இணைந்திருக்கின்றதோ, அதற்குள் ஒரு கருவறையை நாம் உட்கார்ந்திருக்கின்றோமோ, அதை போன்று அதற்கென்று ஒரு தனி உலகம் அந்த கர்ப்பப்பையின் உலகம். தாய்க்கும் குழந்தைக்கும் சம்பந்தமில்லாத உலகம். அகிலங்களின் அவ்வளவு ஒட்டுமொத்த சேர்க்கையும் கொண்டு அந்த கர்ப்பப்பை இருக்கின்றது. அந்த கர்ப்பப்பையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு மருந்து சாப்பிட வேண்டியதுதான் கர்ப்பப்பை தகர்ந்துவிடும். இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒரு புது உயிர் உங்களுக்காக உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது உங்களுடைய கர்ப்பங்களில். அந்த உயிரோட்டம் இந்த உலகத்திற்கும் அந்த கர்ப்பப்பையின் உலகத்திற்கும் சம்பந்தம் இல்லை. காற்று கிடையாது, தண்ணீர் கிடையாது, உணவு கிடையாது, வெளிச்சம் கிடையாது, எதுவும் கிடையாது. அங்கு ஒன்றுமில்லாத ஒரு நிலையிலிருந்து ஒரு சிறு உயிரோட்டத்தை கொண்டு வளர்த்து கொண்டு வருகின்றேன். இதற்கான உலகம் நமக்கு எப்படி வானங்களும் பூமியோ, அதே போன்று கர்ப்பப்பையானது அதனுடைய விதானமாக இருக்கின்றது. வானங்களுடைய ஒட்டுமொத்த சேர்க்கையை கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட மாபெரும் ஆற்றல் மிக்கது ஒவ்வொரு பெண்ணுடைய கர்ப்பப்பையும். அசிங்கமானதையும் அருவறுப்பானதையும் கொண்டு நாம் நம்முடைய பாலுணர்வுகளில் சிக்கி தவிக்கும் பொழுது அந்த கர்ப்பப்பைகள் நிச்சயமாக கெட்டுவிடுகின்றன. ஆண் கெட்டுவிட்டான் என்று கூற மாட்டார்கள், பெண் கெட்டு போய்விட்டாளே என்று கூறுவார்கள். ஏனென்றால் அதில் வளரக்கூடிய ஒரு சக்தியானது தகர்க்கப்பட்டு விட்டது. இனி உலகத்தின் அடிப்படையை கொண்டுதான் அந்த குழந்தை வளருமே தவிர அகிலையும் நிற்பது வளராது. அந்த குழந்தை பிறந்ததும் பால் கூட சிறக்காது, அந்த அளவுக்கு கெட்டுவிட்டது அந்த குழந்தை. ஒவ்வொரு கர்ப்பத்தின் போதும் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், நன்மையாக வளர வேண்டுமே. இவர்களிடம் சென்று நல்லபடியாக வளருகிறதா என்று கேட்பார்கள். இந்த மருந்து இந்த டாக்டரிடம் சென்று அவளுக்கு குழந்தையை பற்றியும் தெரியாது, உங்களை பற்றியும் தெரியாது, கர்ப்பப்பையும் பற்றியும் தெரியாது, சுகப்பிரசவம் நடக்குமா என்பதும் தெரியாது, பிரசவம் நடந்த பிறகு அந்த குழந்தை பால் குடிக்குமா என்றும் தெரியாது, அந்த குழந்தைக்கான பால் வருமா என்றும் தெரியாது. இப்படி ஒரு மண்ணாங்கட்டிகளை வைத்துக் கொண்டு நான் அவரிடம் கொண்டு நான் ஒவ்வொரு மாதமும் சென்று பார்த்துக் கொள்கின்றேன் என்று ஊர் உலகம் போவதன் காரணமாக நீங்களும் சென்றீர்களே, உங்களை நல்லறிவு கொண்ட கேடு என்ன? சத்தியத்தின் பக்கம் திரும்புங்கள். இறைவன் ஒருவனைத் தவிர உங்களுக்கு பாதுகாப்பவன் இல்லை என்பதை அதை அறிந்து கொள்ளுங்கள். அவனைத் தவிர உங்களுக்கு உயிரிழப்பவன் இல்லை, அவன் உங்களுக்காக ஒரு உயிரோட்டத்தை படைத்துக் கொண்டிருக்கின்றான். அஞ்சுங்கள், அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், பயபக்தியோடு இருங்கள். அந்த குழந்தை பிறந்த பிறகும் அவனிடமே கொடுக்கிறது அவனுடைய பொறுப்பனைத்தும், அதற்கான பாலை கொண்டு வருவதும், அந்த பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய உயிர் சக்தியை அந்த குழந்தை அடைவதற்காக வேண்டியும் உங்களுடைய கர்ப்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மனநிலையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு துணை இருக்கின்றான். ஒவ்வொரு கர்ப்பத்தையும் இறைவனுக்கு அஞ்சுங்கள், 10 மாதங்களும் அது உங்களுடைய வாழ்க்கை பயணமாக அமைந்துவிடும், உங்களுடைய இறுதி நாள் வரையிடும். அந்த பயபக்தியோடு வாழும் காலமெல்லாம் நிச்சயமாக உங்கள் இறைவன் உங்களோடு இருக்கின்றான், உங்களுடைய குழந்தைகளோடு இருக்கின்றான். நீங்களும் அவர்களை வாழ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் முதலில் மூச்சுக்காற்றை அமைத்தானோ, யார் முதலில் பாலை கொண்டு வந்தானோ அவனே அந்த குழந்தையை முழுமையாக ஏற்றுக்கொண்டான். நான் எப்படி வளர்க்கப் போகின்றேன் என்ற அந்த கெட்ட எண்ணங்களை நீக்கிவிடுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். எந்த அளவுக்கு சுவாசங்களில் கணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், எந்த அளவுக்கு காதுகளில் மட்டும் ஆகி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். என் இறைவனே, என் காதுகள் மந்தமாகட்டும், என்னுடைய சுவாசங்கள் திறக்கட்டும் என்று உங்களுடைய எண்ணம் இருக்கட்டும். இப்பொழுது உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த நேரத்திலும் சுகம் வேண்டும் என்று விரும்புங்கள். நீங்கள் தண்ணீரை குடிக்கின்றீர்கள், அந்த தண்ணீர் அவ்வளவு கொள்ளளவும் சிறந்ததாக வெளியேற வேண்டும். அதற்கு உயிர் சக்தி மட்டும்தான் கிடைக்கப்பட வேண்டும். உங்களுக்கு என்ற ஒரு உயிர் சக்தி, மீனுக்கு என்ற இன்னொரு உயிர் சக்தி இருக்கின்றது. ஒவ்வொரு படைப்புக்கும் தனித்தனியான உயிர் சக்தி. மனிதனாக இருக்க விரும்புங்கள், நீங்கள் மனிதர்களுடைய உயிர் சக்தியை நீங்கள் பெறுவீர்கள். இதற்கு அகிலங்கள் உங்களுக்கு துணை புரியும், வானங்களும் பூமியும். மிருகங்களை நீங்கள் விரும்ப ஆரம்பிக்காதீர்கள். நாய்களையும் பேய்களையும் இப்பொழுது விரும்பிக் கொண்டிருக்கின்றார்களே, இவ்விதமாக நீங்கள் நாய்களையும் குதிரைகளையும் பன்றிகளையும் யானைகளையும் புலிகளையும் சிங்கங்களையும் ஒரு காலம் விரும்பாதீர்கள். விரும்ப ஆரம்பிக்க அந்த உயிரோட்டம் மாறிவிடும். இனி இந்த அகிலங்கள் உயிர் சக்தியிலிருந்து மனிதன் என்ற அந்தஸ்துக்குரிய அந்த உயிர் சக்தி போய் மிருகங்களுக்குரிய அந்த குணங்களை கொண்டிருக்கக்கூடிய உயிர் சக்தியாக மாறிவிடும். ஒரு காலம் மிருகங்களை விரும்புவது கூடாது. உலக மக்கள் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள், மனிதனை நம்பக்கூடாது, மனிதனை விரும்பக்கூடாது, மனிதனை ஆசைக்கொள்ளக்கூடாது, மனிதன் மீது கண்ணை காட்டக்கூடாது, மிருகங்களையே நம்புங்கள் என்று. இந்த மிருக ஜென்மங்களை நீங்கள் பின்பற்றுவது தவறு. உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். இறைவனரோடு நீங்கள் வாழ்ந்து வர வேண்டும். உங்களுடைய உணர்வை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மிருகத்தின் பக்கம் உங்களுடைய எண்ணங்கள் திரும்ப வேண்டாம். நாம் மனித எண்ணங்கள், உயர்வான படைப்பாக இருக்கிற மனித எண்ணங்கள். சுவாசிக்கும் காற்று வெளியேறுகின்றது, அதில் மனிதனுக்கான உயிர் சக்தி கிடைக்கப்படுகின்றது. குடிக்கும் தண்ணீர் அதே கொள்ளளவு வெளியேற்றப்படுகின்றது, அது மனிதனுக்கு தேவையான உயிர் சக்தியை கிடைக்கின்றது. உணவின் கொள்ளளவும் சாப்பிடுகின்றோம், அப்படியே அவ்வளவு வெளியேற்றப்படுகின்றது. அது வந்து உயிர் சக்தி, மனிதனுக்கு தேவையான உயிர் சக்தி அங்கிருந்து நாம் அடைய வேண்டியிருக்கின்றது. நம்பிக்கை கொள்ளுங்கள். இப்பொழுது என் இறைவனே, என்னை மனிதனாக வாடவைப்பாயாக. ஏன் மனிதன் உயர்ந்த படைப்பு, இதற்கு மேலான ஒரு பிரார்த்தனை உங்களுக்கு என்ன இருக்க முடியும்? உயர்ந்த மனிதனுடைய அந்த படைப்பின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். உங்களுக்கு இணையான ஒரு படைப்பு கிடையாது. நாயையும் பேயையும் புலிகளையும் சிங்கங்களையும் விரும்பாதீர்கள், வெறுத்து பழகுங்கள். நீங்கள் மனிதர்களாக உயர்வதற்காக வேண்டி ஊர்வலகங்கள் பின்பற்றட்டும், நாய்களை நம்பிக்கை கொள்ளட்டும், நாய்களை தங்களுடைய பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளட்டும், தன்னுடைய நண்பர்களாக ஆக்கிக் கட்டும், தன்னுடைய குழந்தைகளாக ஆக்கிக் கொள்ளட்டும். அலுவலகத்தக்க அந்த எண்ணத்திலிருந்து நீங்கள் விலகுங்கள். உங்களுடைய இறைவன்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். எண்ணத்தின் மீது சத்தியமாக தூய்மையான எண்ணங்கள் அவ்வளவும் அவனால் படைக்கப்பட்டிருக்கின்றது, அவ்வளவும் சத்தியம். அந்த எண்ணம் உங்களுடைய உயிரோட்டத்தை இந்த மாபெரும் அகிலங்களின் சக்திகளிலிருந்து கிரகிக்கிறது என்பதை அறியுங்கள். இறை உணர்வோடு நீங்கள் வாட வேண்டுமென்றால் அந்த நன்மையான உணவும் நன்மையான தேவைகளையும் கொண்டு நாம் வாட வேண்டும். நமக்கு இயற்கையாகவே நன்றி உணர்வு, இறை நன்றி உணர்வு பிறக்கும். நிச்சயமாக இறைவனுக்கு யார் நன்றி உணர்வு வாழ்கின்றார்களோ அவர்களை இறைவன் நேசிக்கின்றான். இனி உங்களுக்கு கேடுகள் கிடையாது. உங்களுடைய குழந்தைகள் இருக்கின்றன, அவற்றை நீங்கள் பாதுகாக்கவில்லை, நீங்கள் வளர்க்கவில்லை, இறைவன் அவற்றை படைத்தான். அவனுடைய பொறுப்பில் விடுங்கள், நீங்கள் அவனுக்கு பணிந்து விடுங்கள். அவனுக்கு மேலாக நீங்கள் அதற்கு உயிரோட்டத்தை கொடுப்பதில்லை. நீங்கள் தண்ணீரை கொடுக்கலாம், காற்றை கொடுக்கலாம், உணவை கொடுக்கலாம், உயிரோட்டத்தை கொடுக்க முடியாது. உங்கள் கைகளில் குழந்தை கொடுத்து அந்த நாளிலிருந்தே வயிற்று பொறுமலும் சளியும் துமலும் ஜுரமும். என் இறைவனே, இந்த குழந்தையை நீ உன் பொறுப்பில் ஏற்றுக்கொள் என்று அவனுடைய பொறுப்பில் விட்டு பழகுங்கள். அங்கு உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. எண்ணத்தை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவு, உங்களுடைய படிப்பு, மனிதர்களுடைய கல்வி அறிவு, அவர்களுடைய வழிமுறைகள் அவ்வளவையும் உள்ளத்தில் நீங்கள் வைக்கக்கூடாது, நீக்கிவிடுங்கள். அவ்வளவும் நரசரமானவை, அசுத்தமானவை, அசிங்கமானவை, கேடுகள் கொண்டவை. மனிதர்களுடைய அறிவும் வழிமுறைகளும் ஒரு காலம் நம்பாதீர்கள், சைத்தான்களுடைய வழிமுறை. இறை உணர்வோடு வாழ்ந்து வாருங்கள். அவன் கற்பிப்பான் எப்படி வாழ வேண்டும் என்று. அவன் கற்பிப்பான். உங்களுடைய தாய்மார்களின் வயல்களில் நீங்கள் கற்பங்களாக வளர்ந்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு உயிர் இல்லை என்பதை, இறந்தவற்றிலிருந்து உயிர் உள்ளதை கொண்டு வருபான் உங்களுடைய இறைவன் தான். இறைவனை யார் என்றே கொண்டீர்கள்? ஏதோ பேருக்காக கடவுளே கடவுளே என்று கூறிக்கொண்டிருப்பதா? நிச்சயமாக இல்லை. வானங்களையும் பூமியையும் உங்களுக்காக படைத்தான் அந்த இறைவன். ஒவ்வொரு அணுவிலிருந்தும் உயிரோட்டம் உங்களுக்கு வேண்டும். ஒவ்வொரு காற்றின் அணுவிலிருந்தும், ஒவ்வொரு தண்ணீரின் நீரின் அணுவிலிருந்தும், ஒவ்வொரு உணவின் அணுவிலிருந்தும் உங்களுக்கு உயிரோட்டம், மனிதனுக்கு தேவையான உயிரோட்டம் விளைவிக்கப்பட வேண்டும். நீங்கள் மனிதர்களாக இருந்தால் தேவையாது இல்லை. உங்களுக்கு டாக்டர்கள் வேண்டாம், மனிதர்கள் வேண்டாம், உங்களுக்கு படிப்பு வேண்டாம். வானங்களும் பூமியும் உங்களுக்கு சிலை நிற்கின்றன. இவற்றினுடைய ஆச்சரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும், அவற்றினுடைய ஞானங்கள் உங்களுக்கு கற்பிக்கப்படும். எவ்விதமாக இவை இயங்குகின்றன, ஏன் உங்களுக்காக இவை இயங்க வேண்டும், நீங்கள் எப்படி உயர்ந்த படைப்பு, மனித இனம் என்ற உயர்ந்த படைப்பு என்பதை அது உங்களுக்கு விவரிக்கும். உண்மையை நீங்கள் நிலையாற்றிக் கொள்ளுங்கள். உங்களுடைய காற்றும் உணவும் தண்ணீரும் இவை அனைத்துமே நீங்கள் உட்கொள்கின்றீர்கள், அவ்வளவும் அதே கொள்ளலில் வெளியேற்றப்படுகின்றன. உங்களுக்கான உயிரோட்டத்தை மட்டும் விரைவித்துத்தான் இந்த உயிர் இன்று வளம் பெற்றிருக்கிறது என்று அறியுங்கள். அப்படியானால் இந்த காற்று இருக்கக்கூடியது மாசுக்கள் என்று கூறுகின்றன, தூசி என்று. அந்த தூசியில் எவ்வளவு உயிரணுக்கள் இருக்கின்றன, எவ்வளவு உயிர் சத்துக்கள் இருக்கின்றன, அது உங்களுக்கு தேவையானது எது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இறைவன் உங்களுக்கு பிரித்துக் கொடுக்கின்றான். உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். இறை நன்றியுணர்வோடு என் இறைவனே என்னுடைய கல்வி ஞானங்களை அதிகரிப்பாயாக என்று கேளுங்கள். எனக்கு கிரகிக்கும் சக்தி அதிகரிப்பாயாக என்று கேளுங்கள். அந்த கிரகிக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய அறிவினுடைய ஆற்றலும் உங்களுடைய ஞானங்களுடைய பேராற்றலும் அங்கு இருக்கின்றன. அந்த விருப்பத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய உணவிலிருந்தும் தண்ணீரிலிருந்தும் நீரிலிருந்தும் காற்றிலிருந்தும் பேராற்றல் மிக்க அந்த ஞானங்கள் உயிரோட்டங்கள் உங்களுக்காக கிரகிக்கப்பட்டு அந்த சக்தியில் உங்களுடைய ஞானங்கள் வளர்கின்றன. வானங்களின் மீதும் பூமியின் மீது உங்களுடைய ஆச்சரியம் இருக்கின்றது. நீங்கள் விரும்பும் பொழுது மழை இருக்கின்றது, நீங்கள் விரும்பாவிட்டால் வெயில் உங்களை விட்டு நீங்க வேண்டும். உங்களுடைய தேவைகளுக்காக இந்த அகிலங்கள் இயங்க வேண்டும். உங்களுக்கு கால்களுக்கடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிமெண்டும் மண்ணும் ஆக பிரிந்து அந்த மண்ணிலிருந்து விளைச்சல் பெருகி உங்கள் கண் முன்பாக நீங்கள் விரும்பும் பொழுது அந்த மண்ணானது, அந்த பூமியானது உங்களுக்காக இயங்க வேண்டும். வானங்களும் பூமியும் அங்கு சேர்ந்து இயங்க வேண்டும். உங்களுக்கான தாவரங்களும், உங்களுக்கான காய்கறிகளும், உங்களுக்கான பழவகைகளும், உங்களுக்கான தானியங்களும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. மண் துகள்கள் அவ்வளவும் விதைகளாகவும், நெற்களான நெல்லாகவும், பயிர்களாகவும், தானியங்களாகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு இலையும் பழங்களாகவும் பூக்களாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். உங்களுடைய விருப்பத்திற்கு அது செவிசாய்க்க வேண்டும். வானங்களும் பூமியும் உங்களுக்கு கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன. சும்மாவா இருக்குது வானங்கள்? மனிதனுக்கு மட்டும்தான் அந்த கருத்தை அமைத்திருக்கின்றான். வானத்தை பார்க்கக்கூடியது அங்கு திரும்புங்கள். அங்கிருந்துதான் இந்த பூமி இணைந்து கொண்டிருக்கின்றது. மற்ற ஆடு மாடு மிருகங்கள் மாதிரி பூமியை மட்டுமே பார்க்கக்கூடிய தலையை அமைத்திருக்கின்றன. அப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேயக்கூடிய வாழ்க்கையாக அமைந்துட வேண்டாம். உயர்வான பாதைகளின் பக்கம் திரும்புங்கள். மனிதனுக்கு மட்டும்தான் இந்த அறிவு. வானங்களிலிருந்துதான் உங்களுடைய சக்தியம் இந்த பூமிக்கு இறங்கி உங்களுக்கான விளைச்சல் பெருகுகின்றன என்பதை அறியுங்கள். இந்த பூமியை மேய்ந்து கொண்டிருக்காதீர்கள். இங்கே ஒரு தானியம், அங்கே ஒரு பழம், இங்கே ஒரு கல், அங்கே ஒரு வயதம், இங்கே ஒரு மரகதம் என்று பூமியை பொறுக்கிக் கொண்டிருக்காதீர்கள். நாம் பொறுக்கிகளாக வாழ்வதற்காக இல்லை. விளைச்சல்களை பெருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க அந்த மாபெரும் சக்தி இறைவன் அமைத்திருக்கின்றான். அதன் மீது உங்களுடைய எண்ணங்களை நிலைநிறுத்துங்கள். இறைவன் மீது ஆணையாக, என்னை படைத்தவன் அகிலங்களை எனக்கு முன்பாக படைத்தான், பின்னர் என்னை படைத்தான். இந்த பூமியில் என்னுடைய அதிகாரம் உங்களுடைய ஆகாயத்தின் மூலம் உங்களுக்காக இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மையையும் உங்களுடைய ஆற்றலை கொண்டும் கற்றலை கொண்டும் அதை இயங்க வேண்டும் என்று தவிர அவற்றை வணங்குவதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. இவற்றை படைத்த இறைவனை நீங்கள் வணங்குங்கள். வானங்களுக்கும் இறைவன், பூமிக்கும் இறைவன், இவற்றுக்கு இடைப்பட்டுக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் இறைவன். இந்த இறைவனை இப்பொழுது உங்களுக்கு அடையாளம் காட்டப்படுகின்றது அல்லாஹ் என்ற அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய நெஞ்சங்களில் அமைந்திருக்கின்றது. ஒவ்வொரு விருப்பமும் அந்த விருப்பத்தின் மீது நீங்கள் நிலை கொள்ளுங்கள். அந்த விருப்பம் நீங்கள் உருவாக்கியதல்ல, உங்களுடைய மாபெரும் சக்தியை படைத்தானே அந்த அல்லாஹுவால் உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கின்றது. எங்கு நான் இப்பொழுது என்னுடைய நன்மையை நான் உணர்கின்றேனோ விரும்புகின்றேனோ, நான் அகிலங்களின் மீது ஆட்சி புரியக்கூடிய சக்தியை படைத்திருக்கின்றேன், அந்த அளவுக்கு நான் உயர வேண்டும். பூமியை பொறுக்கக்கூடிய பொறுக்கிகளாக இதுவரை வாழ்ந்திருந்தேன், அந்த வாழ்க்கை எனக்கு கூடாது. இன்று விரும்புங்கள், நான் ஒரு பொறுக்கியாக வாழ விரும்பவில்லை என்று விரும்புங்கள். இங்கே ஒரு தானியம் இருக்குது, அங்கே ஒரு கல் இருக்குது, அங்கே ஒரு வைரம் இருக்குது, அங்கே ஒரு மரகதம் இருக்குது. இந்த பொருட்களை வைத்துக்கொண்டு, இந்த கற்களையும் வைத்துக்கொண்டு என்ன செய்யப் போகின்றீர்கள்? அறிய வேண்டும். பூமிக்கு அடியில் போய் தோண்டி உள்ளே சென்று நான் தங்கத்தை கொண்டு வந்து விட்டேன், எவ்வளவு பலம் இருக்கிறது பாருங்கள். தங்கத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரிய வேண்டும், அந்த தங்கத்தினுடைய கலர் உங்களுடைய டாய்லெட்டில் சுத்தம் படுத்துறேன்னா என்ன கலர், அந்த கலர் தான் அது. அந்த கெட்ட நலகளை கொண்டு தலையிலும் கருத்திலும் காதுகளிலும் கைகளிலும் போட்டுக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் விரும்புகிறீர்களா? உங்களை டாய்லெட் கலர் விரும்புகிறீர்களா? சுத்தப்படுத்துறேன்னு சொன்னால் அல்லீர்னு விளையாட்டு விரும்ப மாட்டீங்க. ஆனால் இந்த தங்கமும் அந்த டாய்லெட் கலர் தான் ஞாபகப்படுத்தும். ஒரு ஈயத்தை வைத்துக் கொண்டு கூட ஒரு தகர தப்பாக செஞ்சிடலாம், இந்த தங்கத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும்? ஒரு மண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றல் மிக்க உங்களை விளைச்சல் கொடுக்கக்கூடிய அந்த வளமிக்க மண்ணுடைய ஒரு துகளுக்கு இணையாகுமா இந்த தங்கங்கள்? அதை வைத்துக்கொண்டு நான் வாழ்ந்து விடுவேன். தங்கத்தை சாப்பிட போறீங்களா? சுவாசிக்க போறீங்களா? குடிக்க போறீங்களா? இல்லை, நாளைக்கு எனக்கு தரித்திரம் வரும், அப்போ இதை கொடுத்து நான் காசாக்கி அப்புறம் உணவு பொருளை வாங்கி நான் சாப்பிடுவேன். எவ்வளவு அழகான ஒரு மனநிலை. நீங்கள் சம்பாதிக்கிறது உங்களுடைய தேவைக்கா சேர்த்து வைக்கிறதுக்கான்னு கேட்டால் சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லை, தேவைக்குத்தான். பிறகு ஏன் சேர்த்து வைக்கிறீங்க? நாளைக்கு எனக்கு தேவைப்படாது, தேவைப்படாது, அப்போ நாளைக்கு சம்பாத்தியம் வேண்டாம் வராது. எப்படித்தான் நாம் நம்புகின்றோம் நம்முடைய வாழ்க்கையை? சம்பாதிக்கிறது நன்றா சீரும் சிறப்பமாக வாழ்றதுக்கும், விசாலமான வாழ்க்கை வாழ்றதுக்கும், நெருக்கடி இல்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கும், இன்னும் அழகான வாழ்க்கை வாழ்றதுக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அந்த சம்பாத்தியத்தை நான் செலவு செய்ய மாட்டேன், சேர்த்துக்கிறேன்னு சொன்னால் எதுக்காக வருமானம் தேவை? நாம் ஏன் தரித்திரங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்கான அடையாளம், உங்களுக்காக இறைவன் நல்லதையும் கொடுத்து உங்களுக்கான பாதைகளையும் அமைத்து வருமானத்தை ஏற்றக்கூடிய வழிகளையும் அமைத்துக் கொடுத்தால். ஆனால் சேமிப்பு, இந்த வருமானத்தை நான் நம்ப மாட்டேன், இறைவன் கொடுத்துக் கொண்டிருக்கிறதை நம்ப மாட்டேன், என்னுடைய சேமிப்பை கொண்டு என்னுடைய அறிவை கொண்டு நான் சேர்த்து வைத்தேனே அதனை நான் நம்புவேன். எனவே வருமானம் குறைக்கப்படுகின்றது, சேமிப்பும் நீக்கப்படுகின்றது. இப்பொழுது இறைவனை என்று திரும்புவீர்கள். இறைவன் மன்னிப்பவனாக இருக்கின்றான் அல்லது தண்டிப்பனாக இருக்கின்றான். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருப்பீர்கள், உங்களுக்கு கொடுத்தாலும் இன்று கொடுத்தாலும், இனியாவது நீங்கள் சேமிக்காமல் நீங்கள் உங்களுடைய பொருள்களை உங்களுடைய தேவைகளுக்கும் மற்றவர்களுடைய தேவைகளுக்குமாக நீங்கள் செலவு செய்வீர்கள் என்று கேட்டால், எப்பொழுது நீங்கள் விரும்புங்கள், நான் செலவு செய்வேன் இறைவனே என்று விரும்புங்கள். இது நீங்கள் செய்யக்கூடிய தர்மமாகும், உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மமாகும். நான் எனக்காக செலவு செய்வது எனக்கு செய்யக்கூடிய தர்மம். நான் என்னுடைய தேவைக்காக சம்பாதிக்கும் பொழுது அதை சேர்த்து வைத்துக்கொண்டு என்னுடைய தேவைகளுக்கு செலவழிக்க மாட்டேன் என்று கூறும்போது அது அதர்மம், உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு கேடு. அதர்மத்தின் பாதையிலிருந்து உங்களை விலக்கிக் கொள்வதற்காக வேண்டி இன்று நீங்கள் உங்களுடைய சேமிப்பிலிருந்து நீங்கள் உங்களை செலவு செய்யுங்கள், நாளை தரித்திரம் நீக்கப்பட்டுவிடும். சேமிப்பு என்ற அந்த கேள்விகளின் பக்கம் செல்லாதீர்கள். இறைவனையும் நம்புங்கள். அவன் உங்களுக்காக நல்லறிவை கொடுத்தான், அவன் உங்களுக்காக விளைச்சலை கொடுத்தான், அவன் உங்களுக்காக வானங்களை படைத்தான், அதன் மீது உங்களை திரும்ப செய்தான். பூமியின் பக்கம் திரும்பாதீர்கள் என்று. ஆனால் நாம் பூமியின் பக்கம் திரும்பிவிட்டோம். ஏற்றுக்கொள்ளுங்கள். முடியுமா முடியாது என்று கேட்காதீர்கள். சத்தியம் நமக்கு அவசியம், உண்மை நமக்கு அவசியம். சத்தியத்தின் காரணமாக உண்மையை கொண்டு இறைவன் வாழ வைப்பான். ஏற்றுக்கொள்ளுங்கள். நாளைய வாழ்க்கைக்கு தரித்திரம் என்ற அந்த சேமிப்பு கூடாது. உலக மக்கள் அனைவரும் கூறுவார்கள் சேமிப்பு வேண்டும் என்று. நாம் என்று அறிகிறோம் அது தரித்திரம் என்பதை. தரித்திரம் படுத்த வாழ்க்கையிலிருந்தும் நீங்கள் விலக வேண்டும் என்றால் நீங்கள் சேமிக்கக்கூடிய இந்த பணத்திலிருந்து செலவு செய்யுங்கள். அது உங்களுக்கான தர்மமாகும். தர்மம் என்பது காசு பணம் பிறர் கொடுப்பதில்லை. உங்களுக்கு நீங்கள் அதர்மம் செய்து கொள்ளாமல் இருப்பது தர்மமாகும். தர்மத்தின் மீது நிலைத்திருங்கள் என்று முதலாக. சேமிப்பு என்ற அந்த கெட்ட எண்ணம் வரக்கூடாது. இந்த காற்றிலிருந்து வாழக்கூடிய கிரகிக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றல் மிக்க ஞானங்கள் பெருகும். அந்த ஞானங்கள் காரணமாக இந்த பூமி உங்களுக்கு அடிமை, வானங்கள் இருந்து உங்களுக்கு சக்தி அலங்கரிக்கின்றது. அதன் மீது நீங்கள் நிலை செல்லுங்கள். உங்களுடைய இறைவனை என்ன என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களுக்காக வானங்களையும் படைத்தான், பூமியையும் படைத்தான். உங்களுக்கு என்று பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை, இறங்கக்கூடிய அந்த உடலமைப்பையும் அமைத்தான். இதற்கு அந்த உள்ளத்தையும் அமைத்து அந்த உள்ளத்தில் தன் சக்தியை உங்களுக்கு கொடுக்கின்றான். நீங்கள் சுகமான வாழ்க்கையை விரும்புங்கள் என்று என்னை தேவையில் படைப்பவன் இல்லை என்பதையும் அறிவிக்கின்றான். எனக்கு நிகராக படைப்பவன் இல்லை என்பதையும் அறிவிக்கின்றான். வானங்களும் பூமியும் உங்களுக்காக என்று அறிவிக்கின்றான். இவை அனைத்தும் உங்களுக்கு அடிமை என்றும் அறிவிக்கின்றான். இவற்றில் எந்த ஒன்றையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்றும் கட்டளையிடுகின்றான். இங்கு நாம் தவறுகின்றோம். இப்பொழுதுதான் நாம் நிராகரிப்பவர்களாக அறிகின்றோம். எண்ணங்களின் பக்கம் திரும்ப வேண்டும். நீங்கள் உண்மையை கொண்டு படைத்தான் இந்த வானங்களை, வீணுக்காக படைக்கப்படவில்லை. வானத்திற்குரிய ஒவ்வொரு நட்சத்திரமும், ஒவ்வொரு சந்திரனும் சூரியனும் சரி, எந்த ஒன்றும் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றன. பார்க்கும்போது நீங்கள் அவற்றை பார்க்கவில்லை, அவை உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை அறியுங்கள். ஒரு சின்ன சேட்டை இங்கே வச்சுட்டு அங்கே வச்சுருவேன், இங்கே வேவு பார்க்கலாம், அங்கே நாம் வேவு பார்க்கலாம், நாம் கவனிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் பயப்படுறீங்களே. இவ்வளவு பெரிய நட்சத்திர கூட்டங்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றன. பார்க்கும்போது நீங்கள் பார்க்கவில்லை, அவை உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று அறியுங்கள். செமித்துக் கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு செய்கைகளையும் உங்களுக்கு சங்கதிகளையும் அனுப்பிக் கொண்டிருக்கின்றன. உங்களுக்கான செய்திகள் அனுப்பிக் கொண்டிருக்கின்றன. விளங்கக்கூடிய சக்தி இல்லையே என்று இரண்டு பக்கம் திரும்புங்கள். நல்லெண்ணத்தை கொண்டு வாடுங்கள். பூமியை மேய்ந்து கொண்டிருக்கும் வரையில் அந்த சக்தி கிடையாது. வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமை. நீங்கள் அதன் மீது ஆற்றல்களை பெற வேண்டும் என்றால் வானங்களிலிருந்து தான் இந்த பூமி தடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த பூமியும் வானத்தை நோக்கி கொண்டிருக்கின்றது அதனுடைய வாழ்வுக்காக வேண்டி. ஆனால் நாமும் இவ்வளவு உயர்ந்த படைப்பாக, அழகான படைப்பாக படைக்கப்பட்டு செவ்வையாக உங்களுக்கு நன்மை எது தீமை எது என்று அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த மனிதர்களை நம்பி இவர்களுடைய வழிமுறைகளை கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, இதைவிட இறைவனுடைய கேடு என்ன இருக்க முடியும்? இறைவனுக்கு எதிரான ஒரு பாதை என்ன இருக்க முடியும்? நிச்சயமாக வானங்களும் பூமியும் அவனுக்குரியன. அவன் நாட்டத்தை கொண்டு அதிலிருந்து தன்புறத்திலிருந்தெல்லாம் ஒரு நற்செய்தியாக அவற்றை உங்களை பார்க்க செய்து கொண்டிருக்கின்றான். உங்களுக்கான நன்மைகளை இந்த பூமிக்கு கொண்டு வந்து உங்கள் கால்களுக்கு அடியிலிருந்து விளைச்சல்களை பெருகிக் கொண்டிருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சுகம் உங்களுக்காக அறிவிக்கப்பட்டுவிட்டது என்று, சுகவீனம் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டது. சைத்தான்களுடைய வழிமுறை அப்படவும் எந்த பாடம் படித்தாலும் சரி, எந்த புத்தகம் படித்தாலும் சரி, எந்த மருத்துவம் படித்தாலும் சரி, அவை இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட சில வைத்தியங்களை கொண்டுதான் உங்களுக்கு இதுதான் சுகம் என்று கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தவிர அதில் உங்களுக்கு விஷத்தன்மை இருக்கின்றது, நன்மை இல்லை. நீங்கள் இறைவனை விரும்புங்கள். வானங்களிலிருந்து இறங்கக்கூடிய அந்த காற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சக்தியில் உங்களுடைய உயிரோட்டம் பிறக இருக்கிறது. மற்றபடி உங்களுடைய உணவின் காரணமாகவோ, உங்களுடைய தண்ணீரின் காரணமாகவோ, நீங்கள் உங்களுக்காக அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய மருத்துவத்தின் காரணமாகவோ ஒரு அணுவை கூட உங்களால் அசைக்க முடியாது என்று அறிந்து கொள்ளுங்கள். அவன் நன்றி, அவனுடைய உதவி என்று. அவனுடைய உதவி உங்களுக்கு ஏற்கனவே வந்துவிட்டது. இனி நீங்கள் அந்த உதவி விட்டும் நீங்கள் திரும்ப வேண்டாம், மாறிவிடவும் வேண்டாம். உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுது நீங்கள் இந்த வானங்கள் பூமியை இவர் என்றுக்கும் இடையே உள்ளவற்றை ஒரு உண்மையை கொண்டு படைத்திருக்கின்றான். அத்தியாயம் 46:3 வசனம், வானங்களையும் பூமியையும் இவை இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் உண்மையையும் ஒரு குறிப்பிட்ட தவணையையும் கொண்டெல்லாமல் நாம் படைக்கவில்லை. வானங்களையும் பூமியையும் இவற்றுக்கு இடைப்பட்ட ஒவ்வொன்றையும் உண்மையை கொண்டும் ஒரு குறிப்பிட்ட தவணையை கொண்டும் அல்லாமல் நாம் படைக்கவில்லை. ஒவ்வொருவரும் உள்ளம் வித்தியாசமாக இருக்கின்றோம், வித்தியாசப்படுத்திவிட்டோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய முகம் இருக்கின்றது. ஒவ்வொருடைய முகமும் வித்தியாசமானது. அந்த நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுகத்தின் காரணமாகவும், அசௌகரியத்தின் காரணமாகவும், பயத்தின் காரணமாகவும், கவலையின் காரணமாகவும் அந்த முகம் மாறியும் வருகின்றது. ஒவ்வொரு சனத்திற்கு சனம் மாபெரும் படைப்பாளர் உங்களுடைய இறைவன். ஒரே ஒரு வட்டமான முகம், ரெண்டு கண், மூக்கு, வாய், எத்தனை எத்தனை விதமான கோடிக்கணக்கான 1000 கோடி மக்களுக்கு 1000 கோடி வித்தியாசமான முகங்கள் யாரால் முடியும், கற்பனை செய்ய முடியும்? இவ்விதமாக அமைப்பதற்கு நெஞ்சங்களிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. சுவாசத்திலிருந்து உங்கள் காற்று ஆரம்பமாகின்றது. 7 வானங்களிலிருந்து இறங்கக்கூடிய அந்த காற்றானது இந்த பூமிக்கு வருகின்றது. ஒரு வானம் அல்ல, 7 வானங்கள். அந்த 7 வானங்களிலிருந்து இறங்கக்கூடிய காற்று தண்ணீர் என்ற ஒரு திவளையாக மாறும் பொழுது, அது சூரிய ஒளி பாயும் பொழுது 7 வண்ணங்களாக பெறுகின்றன. கடைசி இருக்கக்கூடிய அந்த வானம் ஊதா நிறமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் வானவில்லில். காற்று உங்களுக்காக வானங்களிலிருந்து படைக்கப்படுகின்றது. ஒரு வானம் அல்ல, 7 வானங்கள் இருக்கின்றன. அந்த 7 வானங்களிலிருந்து இறங்கக்கூடிய காற்று நீர்த்தி உடையாக மாறுகின்றது, மழையாக வருகின்றது. அதற்குள் சூரிய உடையை பாய்ச்சும் பொழுது 7 வண்ணங்களாக வானவர்களாக ஆகின்றது. கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஊதா நிறம் தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சமீபமான வானம் என்பதையும் அறியுங்கள். இதை பள்ளி படிப்பில் பார்க்க முடியாது. மடத்தனமான இந்த படிப்பறிவை நீங்கள் நம்பாதீர்கள். சீரம் சிறப்பு வாய்ந்த உங்களுடைய இறைவன் பக்கம் நீங்கள் திரும்பக்கூடிய மாபெரும் சக்தியின் பக்கம் திரும்புங்கள். உள்ளம் அறிவிக்கும் என்ன எது என்று ஒவ்வொரு நட்சத்திரமும் சென்னை சிவிட்டுக் கொண்டிருக்கின்றது. அது என்ன செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியாது. இங்கு விரும்புங்கள், அந்த செய்தி என்ன என்பது தெரியும். நான் சூரியனை பார்க்கின்றேன், அங்கு போகக்கூடாது, அது நிறுத்தப்பட வேண்டிய இடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன, அதை நீங்கள் அடையக்கூடாது, அதில் கேடுகள் இருக்கின்றன, எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிருக்கிறேன், அதில் இந்த பலன்களை நீங்கள் அடையுங்கள். நட்சத்திரங்களும் சரி, அங்கு இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றன, நீங்கள் அங்கு போக வேண்டாம், அது உங்களுக்கான காரியங்களை செய்ய வேண்டி அது அமைக்கப்பட வேண்டிய இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நாய் இருக்கிறதுலாம் கேட்டால் தான் இருக்கணும், வீட்டுக்குள்ளே எது எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கின்றது. எல்லாம் உங்களுக்கு நெருங்கி வந்தால் அவை உங்களுக்கு நிகராக இருக்கக்கூடாது. உங்களுக்கு கீழ்ப்பட்டவை இருக்கும் இடத்திலிருந்து கொண்டு உங்களுக்கான தேவை நிறைவேற்றிக் கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொன்றும் தன் செய்திகளை தன்னுடைய செய்திகளை இரண்டு அனுமதி கொண்டு சிமிட்டுக் கொண்டிருக்கின்றன. சாதாரணமாக நம் மனிதர்களை பார்த்து கண்ணை சிமிட்டனே ஏதோ ஒரு செய்தி சொல்கின்றார் என்று பொருள். அங்கு அவ்வளவு நட்சத்திரம் சுமிட்டுக் கொண்டிருக்கின்றன, ஒவ்வொன்றும் வித்தியாசமானது, ஒவ்வொன்றும் வித்தியாசமான செய்திகள், எதையாவது நாம் அறிகின்றோமா என்று இல்லை. ஏனென்றால் அது ஒரு அறிவிப்பை அறிவித்துக் கொண்டிருக்கிறது என்பது கூட எனக்கு தெரியாது. எண்ணத்தின் மீது சத்தியமாக உங்களுடைய இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். வானங்களுக்கும் அவன்தான் இறைவன், பூமிக்கும் அவன்தான் இறைவன். உங்களுக்காக உங்களுடைய உள்ளத்திற்கு சுகமளிக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த அன்றை வெளியில் உருவாகின்றது. உங்களுக்காக நாளைய வாழ்க்கைக்கு உரிய ஒரு தேவையான ஒரு நற்செய்தி இந்த வானங்களுக்கு மேலாக, இந்த வானங்களும் பூமி உங்களுக்கு அடிமை, நாளைய வாழ்க்கைக்கு எனக்கு புது எண்ணம் உருவாகின்றது, எப்படி என்று கேட்போம், எப்படி சாத்தியம் என்று கேட்போம். இறைவனுக்கு மட்டுமே சாத்தியமாக இருக்கக்கூடியதை நீங்கள் உங்களுக்கு சாத்தியமானதா என்று கேட்டால் உங்களுக்கு பதில் கிடையாது. எனவே இது ஒரு கற்பனையாக இருக்கின்றது, பகல் கற்பனையாக இருக்கின்றது, பகல் கனவாக இருக்கின்றது. பகல் கனவு கண்டது போதும் நாம் நம்முடைய வேலை கூறுவோம் என்று பூமியை மேயக்கூடிய அந்த பாதையின் பக்கம் நாம் திரும்புகின்றோம். திருப்பவும் படுவோம் நம்முடைய சகஜனங்களால். எண்ணம் என்பது உங்களுடைய ஆன்மாவில் உருவாக்கப்படுகின்றது. இந்த ஆன்மா அன்ற வெளியில் இருக்கின்றது. இந்த வானங்களுக்கும் மேலாக இருள் என்ற ஒன்று இருக்கின்றது, அதிலிருந்து இந்த பூமியும் படைக்கப்பட்டிருக்கின்றது, வானங்களும் படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஒட்டுமொத்த அந்த சராசரமும் அந்த வெளியிலிருந்து படைக்கப்பட்ட ஒரு சிறு துகள். அந்த அண்ட வெளி அவ்வளவு விசாலமானது. இந்த ஆன்மாவும் அவ்வளவு விசாலமானது. இந்த ஆன்மா அந்த அண்ட வெளியில் தொடர்பு கொண்டிருக்கின்றது. அங்கிருந்து இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த சக்தியிலிருந்து இந்த உலகத்தை நீங்கள் வாழ்வதற்காக வேண்டி ஒரு எண்ணம் இங்கு அமைக்கப்படுகின்றது உங்களுடைய ஆன்மாவில். அங்கு இறைவனுடைய மூச்சுக்காற்று அங்கு உருவாகின்றது. அது விளைய வேண்டும். இது ஒரு மாபெரும் கற்ப அறை. அந்த அறையானது அண்ட வெளியில் இருக்கின்றது, தொடர்பு கொண்டிருக்கின்றது. இந்த பூமியுடன் தொடர்பு கொள்ளவில்லை, இந்த வானங்களும் தொடர்பு கொள்ளவில்லை, இவற்றை படைத்த அந்த அண்ட வெளியோடு தொடர்பு கொண்டிருக்கின்றது. It has got so much of capacity to deal with the universal atmosphere. Go beyond it into the space. Spatial life la neenga vaalungal, visalamana vaalkil vaalungal. Angu ellame sakthi endra oru vadivamaga irukkirathu. Adilirundhu ungalku udhiya oru uyir sakthiyanadhu pirikkapattu adu ennamaga amaikkapadugirathu yetukollungal endru. Udharanamaga ungalde vaalkaiyil endru ungalku amaikkapadugirathu ungalde ullathil. எந்த கவலையும் பயமும் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நீங்கள் வாடுங்கள். அது உங்களுக்கான சொர்க்க வாழ்க்கை என்று. பணம் பொருள் வைத்துக் கொண்டு உங்களுக்கு சொர்க்க வாழ்க்கை கிடையாது, நரக வாழ்க்கை. அந்த பணமும் மனிதர்களுடைய அறிவும் வழிமுறைகளும் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும் உங்களுக்கு. என் புலத்திலிருந்து அவ்வளவு உணவும் உங்களுக்கு உண்டு, அவ்வளவு சுகமும் உண்டு, அவ்வளவு ரம்யமும் உண்டு. இன்னும் மேலான பாதைகளும் உங்களுக்காக நான் அறிவிக்கின்றேன். என்னை ஏற்றுக்கொண்டால் இந்த வானங்களையும் பூமியை உங்களுக்காக படைத்தானே, அவன் எதிலிருந்து படைத்தானோ அந்த இயற்கையின் அமைப்புக்கு நான் உங்களை கொண்டு வந்து அந்த அண்டவெளியிலிருந்து உங்களுடைய ஆன்மாவை நான் இணைக்கின்றேன். என்னுடைய சக்தியானது நேரடியாக இங்கு புகழ்த்தப்படுகின்றது. உங்களுடைய வாழ்நாளில் ஒரு காலம் ஒரு நோயோ ஒரு வறுமையோ ஒரு தேவையோ என்று இல்லாமல் நிரல்பமான வாழ்க்கையாக, அவ்வளவு உங்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள வாழ்க்கைக்காக, உங்களுக்காக ஏற்கனவே விதிக்கப்பட்டு விட்டதாக நீங்கள் எண்ணம் கொள்ளுங்கள். என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக அமைக்கக்கூடிய அந்த மூச்சு, உயிர் மூச்சு ஆன்மாவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனுடைய ரூஹ், அதாவது இறைவனுடைய ஆன்மா அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு அவனுடைய செய்திகள் இருக்கின்றன. இந்த செய்தியிலிருந்து ஒரு துரும்பை கூட உங்களுடைய அறிவை கொண்டு உங்களால் நீங்கள் சாதித்துக் கொள்ள முடியாது என்று அறியுங்கள். அவனுக்கே பணிந்துவிடுங்கள். அந்த அண்ட வெளியின் இறைவன் அல்லாஹ் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த பூமிக்கு 1000 இறைவன்கள், வானத்திற்கு 1000 இறைவன்கள், வாயு பகவான், வர்ண பகவான், சூரிய பகவான், நட்சத்திர பகவான், சந்திர பகவான், எவ்வளவோ இருக்கும். பூமியில் 1000 கடவுள்கள், இவற்றையெல்லாம் படைத்திய வந்த இறைவனை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அண்ட வெளியின் இறைவன் உங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றான். உங்களுடைய எண்ணத்தில், உங்களுடைய உணர்வில், உங்களுடைய ரூஹில், உங்களுடைய ஆன்மாவில் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சோல், அதன் மீது உங்களுடைய ஆச்சரியம் நிகழட்டும். விவசாயங்கள்
அங்கிருந்து உங்களுடைய தேவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்காக படைக்கப்பட்டு உங்களுடைய நெஞ்சத்தில் புகட்டப்படுகின்றது. உங்களுக்கும் அந்த அண்டவடிக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டு விட்டது. இனி இந்த அகிலங்கள் அவ்வளவும் அவற்றை பாதுகாக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கின்றது. எப்படி உங்களுடைய கால்களுக்கு அடியில் வானங்கள் இருந்து விலகக்கூடிய அவ்வளவு காற்றும் தண்ணீரும் உங்கள் கால்களுக்கடையே விளைச்சல்களாக, உங்களுடைய உணவின் விளைச்சல்களாக அது விளங்குகின்றதோ, அதே போன்று உங்களுக்காக படைக்கப்பட்டுக்கூடிய ஒரு நற்செய்தியானது உங்களுடைய இருதயத்தில் தொடர்பு கொண்டு விட்டது. இனி இந்த அகிலங்களில் மிக உயர்ந்த படைப்பான உங்களுடைய அந்த எண்ணத்தில் ஒரு உங்களுடைய இறைவனுடைய மூச்சுக்காற்றில் அமைக்கப்பட்டுக்கூடிய அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய ஒரு விருப்பத்திற்கு வானங்களும் பூமியும் இணைந்து இயங்க வேண்டும். அதனுடைய சக்தி சேர்க்கையை மனிதனுக்கு மட்டுமே அவசியமான சக்தி சேர்க்கையை பிரித்தெடுத்து உங்களுக்கு அது உருவாக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உங்களுக்கு அடிமை, நீங்கள் அல்லாஹ் கடுமையாக இருக்கிறீர்களானால் அந்த எண்ணத்திற்கு அடிபணிந்து விடுங்கள். எப்படி என்று எது கேள்வி கேட்காதீர்கள். இங்கு இருக்கின்றது உங்களுடைய எண்ணமான், உங்களுடைய இறைவன் இங்கு தொடர்பு கொண்டிருக்கின்றான். வானங்களுக்கும் பூமிக்கு, இந்த பூமியையும் வானங்களையும் படைத்த அந்த அண்டவெளியின் இறைவன், அந்த அண்டவெளி உங்களுடைய ஆன்மாவாக இருக்கின்றது. அதில் அவனுடைய செய்திகள், இதை நீங்கள் சீர்திருத்தி பார்த்து உங்களுடைய அறிவோடு எட்டி பிடிக்க முடியாது. அவற்றை நீங்கள் விலக்கிக் கொள்ளவும் செய்யாதீர்கள். நிராகரிப்பவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். எண்ணத்தின் மீது சத்தியமாக இன்று நாம் அறிய வேண்டும். அந்த ஒரு எண்ணம் வரும்பொழுது அதை நாம் விரும்புகின்றோம். நடந்தால் நன்றாக இருக்கும் என்று விரும்புகின்றோம். நோயே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தால் நன்றாக இருக்கும், ஆனால் நடக்குமா நடக்காது என்று நீங்கள் சொல்லும் பொழுது அந்த இறைவனுடைய வாக்குகளை நீங்கள் கீழாக்கிவிட்டீர்கள். அந்த ஒரு கணத்தில் நீங்கள் நன்றால் நன்றாக இருக்குமே என்று நம்பினீர்களே, ஒரு அரைகுறைய நம்பிக்கையோடு அதன் காரணமாகத்தான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய மருந்துகளையும் மாத்திரைகளையும் இவ்வளவு கேடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் ஒரு சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்களே. அந்த எண்ணத்தில் அந்த உண்மையான அந்த உங்களுடைய ஆன்மாவில் இறைவனுடைய மூச்சுக்காற்றில் எதனை இறக்கினானோ அதனை ஒரு செகண்ட் நான் ஏற்றுக்கொண்டேன், அதன் காரணமாக என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீங்கள் சொல்வீர்கள், இவ்வளவு மருந்துகளின் காரணமாகவும் இவ்வளவு ஆற்றின் காரணமாகவும் என்னுடைய திறமையின் காரணமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நீங்கள் கூறுவீர்கள். இன்று நீங்கள் அவ்விதமாக கூறுவதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு நாம் மறந்துவிட்டனோ அந்த அளவுக்கு அந்த குறிப்பிட்ட இறைவனுடைய உண்மை உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதே அது உங்களை விட்டு மறைந்து கொண்டு வரும். வானங்களையும் பூமியையும் இவை இரண்டுக்கும் இடையே உள்ளவற்றையும் இறைவன் உங்களுக்காக அறிவிக்கின்றானே, ஒரு நற்செய்தி அண்ட வெளியிலிருந்து உங்களுடைய ஆன்மாவோடு தொடர்பு கொண்டதாக அமைக்கின்றானே, அந்த இரண்டு அமைப்புக்கும் இடையே இறைவன் அமைத்த அந்த ஒரு நற்செய்தியை பாதுகாக்க வேண்டியது வானங்களின் பூமியின் கடமையாக இருக்கின்றன. ஒவ்வொரு வானத்திற்கும் கட்டளையிட்டான், இவ்விதமாக நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று. கடைசியாக இறுதியாக சமீபமாக வானத்தில் இறங்கும் வரையில் பின்னர் பூமிக்கும் கட்டளையிடுகிறார், இவற்றை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உண்மையை கொண்டு கட்டளையிடுகின்றான். குறித்த காலத்தவணை மீது இருக்கும், பிறகு அது மறைந்துவிடும். இறைவனுடைய பாக்கியங்களில் மறந்து நிலைக்கு நாம் ஆளாகிவிட வேண்டாம். அதை தோறவிட்ட நிலைக்கு நாம் ஆளாகிவிட வேண்டாம். நம்பிக்கை கொள்ள வேண்டும். வானங்களையும் பூமியையும் இவை இரண்டுக்கும் இடையே உள்ளவற்றையும் உண்மையையும் ஒரு குறிப்பிட்ட தவணையையும் கொண்டெல்லாமல் நாம் படைக்கவில்லை. 46:3 வசனம். ஆனால் நிராகரிப்பவர்களோ தங்களுடைய இந்த மரமண்டைக்குள் இருக்கக்கூடிய பார்த்தால்தான் நம்புவேன், கேட்டால்தான் நம்புவேன், இந்த அஞ்சு படங்களுக்கு எது வடிவமாக தென்படுகிறதோ அதை மட்டும்தான் நான் நம்புவேன், ஸ்பரிசங்களை நான் நம்புவேன், மற்றபடி உள்ளத்தில் இருப்பதை நான் நம்ப முடியாது, மறைவாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தை நம்ப முடியாது என்று கூறக்கூடிய நிராகரிப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையை நிராகரித்து விட்டார்கள், தொலைத்து விட்டார்கள். அவர்களுக்கு நீ வாழ்க்கை இல்லை. அவர்கள் வாழ்வதெல்லாம் கஷ்டங்களையும் வேதனையும் அனுபவிப்பதற்காகத்தான் நீ வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தவிர சுகத்தை வாழ முடியாது. இறைவன் அறிவிக்கின்றான், உங்களுடைய சுகத்திற்கு மேல் சுகத்தில் நீங்கள் வாழுங்கள் என்று. நானோ என்னுடைய கேடுகளுக்கு மேல் கேடுகள், நோய்களுக்கு மேல் நோய்கள், வியாதிகளுக்கு மேல் வியாதிகள், வேதனைக்கு மேல் துன்பங்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இதிலிருந்து நீங்கள் முழுமையான விடுதலை பெற வேண்டுமென்றால் இன்று உங்களுடைய ஆன்மாவோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய மூளையை வெட்டி சாய்த்து விடுங்கள். மரமண்டை களிமண் இருக்கக்கூடிய இந்த மூளையை வெட்டி சாய்த்துவிடுங்கள். உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அது உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. இன்று வரையில் இப்பொழுது நான் நன்றியோடு இறைவனை நினைவு கூறுகின்றேன். இறைவன் என் பக்கம் திரும்பிவிட்டான். நோய்களும் கூடாது, வலிமையும் கூடாது, நான் நொடித்து போகவும் கூடாது, சுகங்களில் நான் குறைந்துவிடவும் கூடாது. உங்களுடைய இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் இல்லை, நீங்கள் இதற்கு மாறாக இது நடக்காது என்று கூறுபவர்கள் இரண்டு எண்ணங்கள் இருக்கின்றன. இப்பொழுது சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கின்றது, அது எப்படி சாத்தியம் என்ற எண்ணமும் இருக்கின்றது. நீங்கள் இறைவனுக்கும் மேலாக ஆகிவிட்டீர்கள். எப்படி சாத்தியம் என்று கேட்கும் பொழுது வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் எப்படி சாத்தியம் என்று கூறக்கூடிய அளவுக்கு, எதிர்களுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு திமிர் ஏறிவிட்டது நமக்கு. நிச்சயமாக அகம்பாவம் கொள்பவர்கள் இறைவன் நேசிப்பதில்லை. உங்களுடைய எண்ணத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது எண்ணம் ஒரு குறிப்பிட்ட தவணையின் மீது இருக்கின்றது. அது உங்களை விட்டு மறைவதற்கு முன்பாக அதனை இழுக்கப்படுங்கள். அதனுடைய சுகங்கள் உங்களுக்கு அவசியம். அந்த நாள் வரும்பொழுது இந்த சுகம் எதுவரைக்கில் என்றால் இன்று அறிவிக்கப்படக்கூடிய ஒரு சுகமான ஒரு எண்ணமானது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட தவணையில் அது உங்களுக்காக பெரும் நெருக்கடியிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கின்றது என்று நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணம். சுகத்திற்கு மேல் சுகத்தை நீங்கள் அடைய வேண்டும். ஆனால் உங்களுடைய அறிவின்படி நான் வயதாகிக் கொண்டிருக்கின்றேன், எனக்கு துன்பம் வரப்போகிறது என்று இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், சுகத்திற்கு மேல் சுகத்தை விரும்புங்கள் என்று. அந்த சுகத்திற்கு மேல் சுகத்தை நான் விரும்பும் பொழுது அந்த என்னுடைய வயதான அந்த காலத்தில் எந்த நெருக்கடிக்குள்ளாக்கப்பட வேண்டும், அந்த நெருக்கடியான காலத்தில் என்னுடைய உயிர் மூச்சு பெருக்கப்படுகின்றது, அங்கே எனக்கு சுகம் கிடைக்கிறது, அந்த நாளுக்காக என்று அறிவிக்கப்படுகின்றது. அந்த நாள் வந்துவிட்டால் அது காணாமலாகிவிடும். ஒரு குறிப்பிட்ட தவணை மீது உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, பயந்து கொள்ளுங்கள். என் இறைவனே, நீ எதனை என்னுடைய ஆன்மாவில் அறிவித்தாயோ, உன்னுடைய உயிர் மூச்சான ரூகவில் அமைத்தாயோ, அதனை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு நீ உதவி செய்வாயாக இறைவனே. வானங்களும் பூமியும் எனக்கு அடிமையாக்கு என்று கேளுங்கள். இதற்கு நிகரான ஒரு பிரார்த்தனை கிடையாது. இவற்றிலிருந்து ஒரு சில பொருட்களையா நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை கடவுள் என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள்? நிச்சயமாக இல்லை. அண்ட வெளியின் இறைவன், உங்களுடைய ஆன்மாவினுடைய இறைவன், அவனை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அங்கு இறைவன் இருக்கின்றான் அவனுடைய வாக்குகளைக் கொண்டு, அதை நீங்கள் தவறிவிடாதீர்கள். நிச்சயமாக வானங்களும் பூமியும் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நட்சத்திரமும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொன்றும் தன்னுடைய செய்திகளை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. நான் இவ்வளவு அறிவில்லாதவனாக இருக்கின்றேனே, ஒரு செய்தியை கூட என்னால் புரிய முடியவில்லை. என் இறைவனே, என்னை மன்னித்துவிடு. இனி பூமியின் அடிப்படையை ஒட்டி மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடு மாடுகளைப் போன்ற விலங்குகளைப் போன்ற வாழ்க்கை எனக்கு கிடையாது, மனிதனாக என்னை உயர்த்திடுவேன் என்று நீங்கள் கேளுங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கின்றான். நீங்கள் இவ்விதமாக மேன்மையான எண்ணங்களில் வராத வரையில் நீங்கள் அடிமட்டமாக ஆகிவிடுவீர்கள். ஒரு புடுப்பூச்சிக்கு கூட நீங்கள் சக்தியாளர்கள் ஆகிவிடுவீர்கள். அதை விட மட்டமாக மோசமாக ஆகிவிடுவீர்கள் என்று நீங்கள் பார்த்துக்கிறனால் என்னை இந்த அரசாங்கமானது மனிதர்களை ஒரு புடுப்பூச்சிக்கு கூட கவனிப்பதில்லை என்று, ஒரு நாயை போன்று நடத்துகிறது என்று. நிச்சயமாக நம்முடைய நிலைமை அதுதான். நீங்கள் நாயை கவனியுங்கள். நாய்க்கு நீங்கள் நம்ம சம்பாதிக்க வேண்டும். நாய்க்காக நாங்கள் உதவி செய்கின்றோம். நீங்கள் சம்பாதித்து நாய்க்கு கொடுக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு தரமாட்டேன். ரோடுகளெல்லாம் நாய்களுக்காக, உங்களுக்கு அல்ல. நாளைக்கு வீடுகளிலும் வரும், நீங்கள் துரத்தக்கூடாது என்று சட்டம் வரும். அப்பொழுது நீங்கள் ரோட்டுக்கு வருவீர்கள், நாய் முதலாளிகளாக ஆகிவிடும். நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் நாய்களாகவும் பேய்களாகவும் சிங்கங்களாகவும் யானைகளாகவும் புலிகளாகவும் கரடிகளாகவும் மாற்ற வேண்டாம். குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் நாம் ஆக்கப்பட்டு விடுவோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த திரும்புகள் மனிதர்களாக உயர்ந்து தொடங்குங்கள். மனிதனை தவிர மற்ற மிருகங்களை நீங்கள் நேசிக்கக்கூடாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நிலைமை நாளைக்கு நன்றாக இருக்க வேண்டுமென்றால் மனிதர்களுடைய வழிமுறைகளை, அவர்களுடைய கூக்குரல்களை, அவர்களுடைய அலற்றுகளை நீங்கள் பின்பற்றக்கூடாது. இறைவனுடைய வாக்கை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நாம் இதனை புறக்கணிப்பவர்களாக இனி வாடக்கூடாது என்பதன் மீது, நம் இறைவன் மீது நாம் இன்று நம்முடைய நாட்டத்தை மேற்கொள்வோமாக. 46:3, வானங்களையும் பூமியையும் இவை இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் உண்மையையும் ஒரு குறிப்பிட்ட தவணையும் கொண்டல்லாமல் நாம் படைக்கவில்லை. ஆனால் நிராகரிப்பவர்களோ தங்களுக்கு அச்சமூற்றி எச்சரித்துக் கொண்டிருப்பதை புறக்கணிப்பவர்களாக இருக்கின்றார்கள். பூமியில் மேய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மிக உயர்ந்த படைப்பு, அடிமட்ட படைப்பாக, ஒரு நாயாகவும் புழுப்பூச்சிக்கு கூட உங்களை மதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் இல்லாமல் ஆகிவிடக்கூடிய அந்த நாள் வருவதற்கு முன்பாக இன்று நீங்கள் உயர்ந்து விளங்க வேண்டும். நிச்சயமாக நாம் இறைவன் நம்மை பாதுகாக்க போதுமானவன்.